விவிலிய தேடல் திருப்பாடல் 90 பாகம் 2.
மனிதனால் பூமிக்கும் பிற கோள்களுக்கும் இடையே உள்ள தூரத்தை கணக்கிட முடிகிறது. உலக நாடுகளின் பரப்பளவை துல்லியமாக கணக்கிட முடிகிறது. விண்மீன்கள் பயணிக்கும் வேகத்தை துல்லியமாக கணக்கிட முடிகிறது. ஒளியின் வேகத்தை துல்லியமாக கணக்கிட முடிகிறது. நீரின் அடர்த்தியை துல்லியமாக கணக்கிட முடிகிறது. கடலின் ஆழத்தை துல்லியமாக கணக்கிட முடிகிறது. இவ்வாறு எல்லாவற்றையும் துல்லியமாக கணக்கிட முடிகின்ற மனிதனுக்கு தன்னுடைய வாழ்நாள் இவ்வளவுதான் என கணக்கிட முடிகின்றதா? அன்பார்ந்தவர்களே, நமது வாழ்நாள் எவ்வளவு என கணக்கிட முடியவில்லையே என்று என்றாவது நாம் சிந்தித்ததுண்டா? எல்லோருடைய வாழ்க்கையை பற்றி ஆரிடம் சொல்லும் சகோதரர்களுக்கு அவர்களுடைய வாழ்நாள் இவ்வளவுதான் என கணக்கிட முடிகின்றதா? நாம் வாங்குகின்ற உணவுப் பொருட்களாக இருக்கட்டும், அல்லது தினமும் உடுத்துகின்ற ஆடைகளாக இருக்கட்டும், ஒரு வாரம், ஒரு மாதம், ஒரு வருடம் என அதன் வாழ்நாட்களை துல்லியமாக கணக்கிடுகின்ற நமக்கு நமது வாழ்நாட்களை கணக்கிட முடிகின்றதா? நாம் பயன்படுத்துகின்ற பொருட்களுக்கு வாழ்நாளை கணக்கிட முடிகின்ற நமக்கு நமது வாழ்நாளை கணக்கிட தெரியாதது சற்று வேடிக்கையான உண்மைதான். இவ்வுண்மை நமக்கு நினைவுபடுத்துவது ஒன்றே ஒன்றுதான். மனிதன் குறிப்பிட்ட வரம்புக்குட்பட்டவன், எல்லாம் வல்லவன் அல்ல. கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு என்பது போல மனிதனால் முடிந்தது கொஞ்சம்தான், ஆனால் முடியாதது உலகளவு என்று சொன்னாலும் அது மிகையாகாது.
எங்களின் நாட்களை கணித்திட கற்பியும் அப்பொழுது ஞானமிகு உள்ளத்தை பெற்றிடுவோம். எங்களின் நாட்களை கணித்திட கற்பியும் அப்பொழுது ஞானமிகு உள்ளத்தை பெற்றிடுவோம். ஆண்டவரே திரும்பி வாரும், உமது ஊழியர்க்கு இரக்கம் என்றும் காட்டும் என் தலைவரே.
ஆம் அன்பார்ந்தவர்களே, இறைவன் மட்டுமே எல்லாம் வல்லவர் என உணரவும், மனிதன் எல்லாம் வல்லவன் அல்ல, மாறாக குறிப்பிட்ட வரம்புக்கு உட்பட்டவன் என உணர்ந்து, தன்னைப் போலவே பிறரும் குறிப்பிட்ட வரம்புக்கு உட்பட்டவர்கள் என புரிந்து ஏற்றுக்கொண்டு வாழவும் இத்திருப்பாடல் அழைக்கிறது. அன்பார்ந்தவர்களே, கடந்த வாரம் 90வது திருப்பாடலின் பின்புலம் மற்றும் எழுதப்பட்ட சூழலை சிந்தித்தோம். கானான் நாட்டை நோக்கி தந்தையாம் இறைவன் இஸ்ரேல் மக்களை வழிநடத்தினார். தேவையான சமயங்களிலெல்லாம் பல்வேறு அதிசயங்களை செய்து அவர்களை அற்புதமாக வழிநடத்தினார். இருப்பினும் கூட கானா நாட்டினரை வெல்ல முடியாது, நாம் அடிந்து போவோம் என்று தவறாக உளவு சொன்னதை கேட்டவுடன் எகிப்திற்கு திரும்ப முடிவு செய்வதாக கடந்த வாரம் கேட்டோம். இன்று இத்திருப்பாடலிலே வெளிப்படும் இஸ்ரேல் மக்களின் மனநிலையை சிந்தித்து அதோடு நமது மனநிலையும் ஒப்பிட்டு பார்க்க உங்களை அழைக்கிறேன். இதோ இந்த திருப்பாடலின் சுருக்கம். எங்கள் வாழ்நாட்கள் குறைந்துவிட்டன. எங்களது வாழ்நாட்களை கணக்கிடக்கூட தெரியவில்லை, முடியவில்லை. நாங்கள் பாவம் செய்தோம், எனவே நீர் சினம் கொண்டீர், எனவே எங்களை ஒடுக்கிவிட்டீர். ஆண்டவரே போதும், இனிமேல் எங்கள் மேல் இரக்கம் வையும். இதைத்தான் இத்திருப்பாடலின் 7-9 சொற்றொடர்கள் நமக்கு இப்படி சொல்லுகின்றன.
உமது சினத்தால் நாங்கள் அழிந்து போகின்றோம், உமது சீற்றத்தால் நாங்கள் திகைப்படைகின்றோம். எங்கள் அனைத்து வாழ்நாள்களும் உமது சினத்தால் முடிவுக்கு வந்துவிட்டன. எங்கள் ஆண்டுகள் பெருமூச்சன கழிந்துவிட்டன.
நீர் அன்றும் இன்றும் என்றும் வாழ்பவர், எல்லாம் வல்லவர் என்பதை நாங்கள் புரிந்து கொண்டோம். இனி நாங்கள் பாவம் செய்ய மாட்டோம், எங்கள் மேல் இரக்கம் பெய்யும் என்றும் ஜெபிக்கின்றனர். இதைத்தான் இந்த திருப்பாடலின் 1, 2 மற்றும் 15 சொற்றொடர்கள் நமக்கு சொல்லுகின்றன.
என் தலைவரே, தலைமுறைதோறும் நீரே எங்கள் புகலிடமாய் உள்ளீர். மலைகள் தோன்றும் முன்பே, நிலத்தையும் உலகையும் நீர் உருவாக்கும் முன்பே, ஊழி ஊழி காலமாய் உள்ள இறைவன் நீரே. எங்களை நீர் ஒடுக்கிய நாள்களுக்கும் நாங்கள் தீங்குற்ற ஆண்டுகளுக்கும் ஈடாக எம்மை மகிழச் செய்யும்.
Bye.
அன்பார்ந்தவர்களே, இதுதான் இத்திருப்பாடல் வெளிப்படுத்தும் இஸ்ரேல் மக்களின் மனநிலை. இஸ்ரேல் மக்களின் இந்த மனநிலையோடு நமது மனநிலையை நாம் உரசி பார்ப்போம். நமது மனநிலை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? சில சமயங்களில் எல்லாம் தெரிந்தவர் போலத்தான் நமது மனநிலை இருக்கிறது. நமக்கு எல்லாம் தெரியும், ஆனால் பிறருக்கு எதுவும் தெரியாது. என்னால் எதுவும் முடியும், ஆனால் பிறரால் எதுவுமே முடியாது என்ற மனநிலை காணப்படுகிறது. சிலர், இது கூடவா தெரியாது, இதை இப்படி செய்திருக்கலாமே, அதை அப்படி செய்திருக்கலாமே என எதற்கெடுத்தாலும் 4-5 மாற்று வழிகளை சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். அன்பார்ந்தவர்களே, எனக்கு தெரிந்த 2 சகோதரர்கள். பெரியவர் பிழைக்கு தெரிந்த மனிதர், அதிகம் படிக்கவில்லை என்றாலும் நன்கு விபரமானவர். நன்கு சம்பாதிக்க வேண்டும், 4 பேர் மதிக்குமாறு நன்கு வாழ வேண்டும் என்று விரும்புபவர், அதற்கு ஏற்றவாறும் வாழ்பவர். ஆனால் சின்னவரோ அவ்வளவாக விவரம் தெரியாதவர். எதை எப்படி செய்ய வேண்டும் என அதிகம் யோசிக்காதவர். வாழ்க்கை இப்படித்தான் இருக்க வேண்டும் என முடிவு செய்து வாழ்பவர் அல்ல. சின்னவர் எது செய்தாலும் பெரியவர் ஏதேனும் சொல்லிக்கொண்டே இருப்பார். இதை இப்படி செய்திருக்கலாமே, அதை அப்படி செய்திருக்கலாமே என எதற்கெடுத்தாலும் 4-5 மாற்று வழிகளை சொல்லிக்கொண்டே இருப்பார். ஆனால் அவை அனைத்துமே நியாயமானவைகளாகவும் இருக்கும். இருவருக்கும் திருமணம் முடிந்தது. 2 மகன்களை பெற்றெடுத்தனர். பெரிய அளவில் இல்லை என்றாலும் சின்னவர் மனைவி மற்றும் மகன்களுடன் மகிழ்ச்சியாக வாழ்கிறார். ஆனால் பெரியவரோ மனைவியுடன் ஏற்பட்ட மன வருத்தத்தால் மனைவி மற்றும் மகன்களை கடந்த 8 ஆண்டுகளாக பிரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இதை அப்படி செய்திருக்கலாமே, இதை இப்படி செய்திருக்கலாமே என எதற்கெடுத்தாலும் 4-5 மாற்று வழிகளை சொல்லிக் கொண்டிருந்த மனிதருக்கு தனது மனைவியுடன் ஏற்பட்ட மன வருத்தத்தை சரி செய்து வாழத் தெரியவில்லை. அன்பார்ந்தவர்களே, எனக்கு எல்லாம் தெரியும் முடியும் என வாழத் தெரிந்த மனிதனுக்கும் வரம்பு இருக்கிறது என்று சொல்ல இதைவிட வேறு ஒரு உதாரணம் கொடுக்க தேவையில்லை. நன்கு பாடத் தெரிந்த ஒருவருக்கு நடனமாட தெரியாமல் இருக்கலாம். நன்கு நடனமாட தெரிந்தவருக்கு நன்கு பாடத் தெரியாமல் இருக்கலாம். அல்லது இரண்டும் தெரிந்தவருக்கு நல்ல பேச்சுத்திறன் இல்லாமல் இருக்கலாம். எனவே மனிதன் என்பவன் குறிப்பிட்ட வரம்புக்குட்பட்டவன், குறையுள்ளவன். அன்பார்ந்தவர்களே, நமக்கு வாய்ப்பு கிடைத்தது. நமக்கு கிடைத்த அந்த வாய்ப்பினால் அனுபவம் கிடைத்தது. அந்த அனுபவத்தால் தான் நம்மால் நன்றாக செய்ய முடிகிறது. அனுபவம் இல்லையெனில் நாமும் அறியாமையால் தான் இருப்போம் என்பதை பல சமயங்களிலே மறந்துவிடுகிறோம். அன்பார்ந்தவர்களே, குருமடத்திலே படித்து கொண்டிருந்த போது தினசரி காலை மாலை என எங்களுக்கு என வேலைகள் இருக்கும். ஒரு நாள் என்னோடு வேலை செய்ய வேண்டிய சகோதரர் வரவில்லை. நானாகவே அன்றைய வேலைகளையெல்லாம் முடித்துவிட்டு சிறிது நேரம் கழித்து அவரை பார்த்தபோது ஏன் வரவில்லை என்று கேட்டேன். அதற்கு அவர், சகோதரரே, என்னை மன்னிக்க வேண்டும், நான் மறந்துவிட்டேன். அதோடு எனக்கு இன்று வேலை இல்லை என்று நினைத்து விட்டேன் என்று சொன்னார். அதை கேட்டதும் நான், அதை எப்படி மறக்கும், மற்றதெல்லாம் மறக்கிறாயா என்று வாக்குவாதம் செய்தேன். அவர் மறந்துவிட்டேன் என்று சொன்னதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அது எப்படி மறக்கும் என்பதுதான் என்னுடைய வாதமாக இருந்தது. கடந்த மாதம் முழுவதும் ஒரு திருத்தலத்திலே பணியாற்றச் சென்றிருந்தேன். நான் செய்ய வேண்டியது என்ன என்று நேரம், நாள், பணி என அட்டவணை தந்திருந்தார்கள். ஒரு நாள் நான் செய்ய வேண்டிய முக்கியமான வேலையை சுத்தமாக மறந்துவிட்டேன். ஆனால் அங்கு யாருமே என்னை எதுவுமே கேட்கவில்லை. அப்போது அந்த சகோதரரோடு பல ஆண்டுகளுக்கு முன்பாக அது எப்படி மறப்பாய் என நான் வாக்குவாதம் செய்தது எனது நினைவுக்கு வந்தது. மறது என்பது நமது வரம்பை மீறிய ஒன்றாகும். வரம்புக்குட்பட்டவனிடமிருந்து வரம்புக்கு மீறி எதிர்பார்ப்பது சரியல்ல என்பதை புரிந்து கொண்டேன். அன்பார்ந்தவர்களே, சாதாரணமாக ஒரு நாளைக்கு ஒரு மனிதனின் வேலை நேரம் 8 மணி நேரம். அந்த வரம்பை மீறும்போது அது சட்டப்படி குற்றமாகிறது. அதே போலத்தான் ஒவ்வொரு மனிதனுக்கும் எல்லாவற்றிலுமே குறிப்பிட்ட வரம்பு உள்ளது, குறையுள்ளது. அந்த வரம்பை மீறி எதிர்பார்ப்பதும் தவறானதே. தான் மட்டுமே பர்ஃபெக்ட் என நினைப்பவர்கள் மற்றவர்களை ஒதுக்குகிறார்கள். காலப்போக்கில் மற்றவர்களும் அவர்களிடமிருந்து ஒதுங்குகிறார்கள். இதன் விளைவு தனித்தீவு போல தனிமையிலே வாழ ஆரம்பிக்கின்றனர். இந்த தனித்தீவு போன்ற தனிமையான வாழ்வு அவர்களுடைய மகிழ்ச்சியை பறித்து விடுகின்றது. எனவே அன்பார்ந்தவர்களே, இறைவன் மட்டுமே எல்லாம் உள்ளவர். நாமும் நம்மை போன்ற சக மனிதர்களும் குறிப்பிட்ட வரம்புக்குட்பட்டவர்கள் என நினைவுபடுத்திக் கொள்வோம். எல்லோரையும் அவரவரது குறைகளோடு ஏற்றுக்கொள்வோம். இதுவே இத்திருப்பாடல் நமக்கு சொல்லித் தருகின்ற பாடம்.
தேடல் திருப்பாடல் 90 பாகம் 2 நிகழ்ச்சி கேட்டீர்கள். இது வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு.